அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அத்தியாயம் 19. அப்பொல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கும்போது பவுல் மேடான தேசங்கள் வழியாகிப்போய் எபேசிற்கு வந்தான். அங்கே சில சீடர்களைக் கண்டு, நீங்கள் விசுவாசிகளானபோது பரிசுத்த ஆவியானவர் பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்ஞானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்ஞானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவர் ஆகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்ஞானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்ஞானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கரங்களை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் பிற மொழிகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனிதர்கள் ஏறக்குறைய 12 பேராக இருந்தார்கள். பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் உள்ளே வந்து தைரியமாக பிரசங்கித்து 3 மாதங்கள் வரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை குறித்து கலந்துரை ஆடி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு நம்பிக்கை அற்றவர்களாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை இகழ்ந்து பேசிய போது அவன் அவர்களை விட்டு விலகி சீடர்களை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திரண்ணு என்னும் ஒருவனுடைய கல்வி கூடத்திலே அனுதினமும் கலந்துரையாடி கொண்டிருந்தான். 2 வருட காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதர்களும் கிரேக்கர்களுமாகிய எல்லோரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே தேவன் அரிய பெரிய அற்புதங்களை செய்து காண்பித்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து துண்டுகளையும் கைக்குட்டைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது நாடோடிகளாக திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்களில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர்கள் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி அசுத்த ஆவியை உடைய மனிதன் அவர்கள் மேல் பாய்ந்து பலவந்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர்கள் கிரேக்கர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள்.
கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது.
விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து தங்களுடைய பொல்லாத வித்தைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரர்களாக இருந்தவர்களில் அநேகர் தங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் விலையை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு வல்லமையாக கர்த்தருடைய வசனம் பரவியது. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கதோனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய திமோத்தேவையும் எரஸ்துவையும் மக்கெதோனியாவிற்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில நாட்கள் ஆசியாவிலே தங்கினான். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டானது. எப்படியென்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோயிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலை ஆட்களையும் அவன் கூடி வர செய்து, மக்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டா இருக்கிறது என்று அறிவீர்கள். இப்படி இருக்க, கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக மக்களுக்கு போதித்து அவர்களை தன் பக்கமாக சேர்த்து கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான
அபாயம் சம்பவித்திருக்கிறது அல்லாமல்,
மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் நினைவில்லாமல் போகிறதற்கும், ஆசியா முழுமையும் உலகம் முழுவதும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதும் ஏதுவாக இருக்கிறது என்றான். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய
தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள்.
பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாக வந்த மக்கோதோனியர்களாகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாக வந்த மக்கோதோனியர்களாகிய காவியும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு மண்டபத்திற்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்திற்குள்ளே போக மனதாயிருந்தபோது சீடர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு நண்பர்களாக இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி மண்டபத்திற்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். கூட்டத்தில் குழப்பமுண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள். தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அநேகருக்கு தெரியாதிருந்தது. அப்பொழுது யூதர்கள்
அலெக்சாந்தர் என்பவனை
முன்னே நிற்க தள்ளும் போது கூட்டத்திலே சிலர் அவனை முன்னே இழுத்துவிட்டார்கள். அலெக்சாந்தர் கையால் சைகை காட்டி மக்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான். அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியர்களுடைய தியானாளே பெரியவள் என்று 2 மணி நேரம் வரை எல்லோரும்
ஏகமாக சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள்.
பட்டணத்து அவைத்தலைவன் மக்களை அமைதிப்படுத்தி, எபேசியர்களே, இந்த பட்டணம் மகாதேவியாகிய தியானாளின் கோயிலும் வானத்திலிருந்து விழுந்த சிலையையும்
எபேசியரது நகரின் பாதுகாப்பில் இருக்கிறதென்று
அறியாதவன் உண்டோ? இதை எவரும் மறக்க முடியாத காரியமாகையால் நீங்கள் பதற்றம் கொண்டு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த மனிதர்களை இங்கே கொண்டு வந்தீர்கள். இவர்கள் கோயில் கொள்ளைக்காரர்களும் அல்ல, உங்களுடைய தேவியை நிந்தித்து பேசுகிறவர்களும் அல்ல. தெமேத்திரிவிற்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்களுண்டு. ஆளுநர்கள் இருக்கிறார்கள், ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டுமானால் அதை சட்டப்படி கூடுகின்ற சபையில் பேசி தீர்த்து கொள்ளலாம். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து
நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு எதுவும் இல்லாதபடியால்
இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகளாகிறதற்கு ஏதுவாக இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான்.